الله الرحمن الرحيم. الحمد لله، الحمد لله وزير العلم وسيء الحلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء عليم السلطان شديد العقاب سريع الحساب عليم الإحسان. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد نبي الأمي العربي القريشي المكي المدني الهاشمي وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. وقال عيلا: أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم. وقال عيلا: قد أفلح المؤمنون. சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாடளாவிய ரீதியில் எல்லா இடங்களிலும் இந்த நேரத்தில் இந்த நாட்களில் பல்வேறுபட்ட கருத்தரங்குகளும் சேலமர்வுகளும் விளக்க வகுப்புகளும் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. நாங்கள் எல்லோரும் தெரிந்தோ தெரியாமலோ இன்று நாட்டில் ஒரு அசாதாரண நிலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் யதார்த்தம், அதன் ஆழம் வியாபித்துக் கொண்டிருக்கிறது. அதன் உள்நோக்கம் எப்படிப்பட்டது என்பதனை அடையாளம் காண முடியாத அளவு அதன் வியாபகம் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையின் இந்த உலகத்தில் விமர்சிக்கப்படுகின்ற, இந்த உலகத்தில் எதிர்த்து பேசப்படுகின்ற ஒரு மார்க்கம் அது இஸ்லாம் மட்டும்தான். என்றால் உலகத்தில் நூற்றுக்கணக்கான மதங்கள், கோட்பாடுகள், கொள்கைகள் இருக்கின்றன. இந்த மதங்களில் உதாரணமாக சொல்வதாக இருந்தால், வெங்காயத்தை கூட கடவுளாக வணங்குற உலகம் இது. பிளேண்டு பேசுறதுக்கு மக்கள் இல்லை உலகத்தில். அப்பா, இந்த வெங்காயத்தையும் நீ வணங்குறியே என்று சொல்லி அதை விமர்சிப்பதற்கும் அதை எழுதுவதற்கும் இந்த உலகத்தில் இருக்கின்றவர்கள் தேடி பார்க்க முடியாமல் இருக்கிறது. ஆனால் உண்மையான யதார்த்தமான இந்த இஸ்லாம் உலகத்திலே விமர்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலகத்திலே இது சம்பந்தமாக எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி மாத்திரம் 50,000 மேற்பட்ட விமர்சன கட்டுரைகள் இந்த உலகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நபி அவர்களை பற்றி மாத்திரம். காரணம், பழைய ஒரு பழமொழி சொல்வாங்க, காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடியும் பொல்லடியும். உலகத்திலே உண்மை எது இருக்கிறதோ, ஹக்கு எங்க இருக்கிறதோ, சரி எங்க இருக்கிறதோ, அதுதான் விமர்சிக்கப்படும். சரி எங்க இருக்குதோ அதுதான் ஆய்வு செய்யப்படும். இவ்வாறு எதிர்த்தவர்கள், பேசியவர்கள், எழுதியவர்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலிமாவோடு மரணித்திருக்கிறார்கள். இதுதான் அதிசயம். உலகத்திலே இந்த இஸ்லாத்தை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ, இஸ்லாத்தை எதிர்த்து ஆர்டிகல்ஸ் எழுதினாங்களோ, இவர்கள் அதிகமானவர்கள் தான் இஸ்லாத்தை வளர்க்கின்ற மூத்த பணியிலே இருந்தவர்கள். இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்திலிருந்து தொடர்கின்ற, அவர்களுடைய காலத்திலிருந்து ஆரம்பித்து இன்று வரைக்கும் நீடித்து செல்கின்ற ஒரு பயணமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு நாங்க இந்த உலகத்தில் இருக்கின்ற உலமாக்கள் நபி அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, எங்கட பாசையில சொல்வேண்டா, தூசிக்கும் கணக்கில்லை. அந்த நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணில் இருக்கின்ற போதே
நபி அவர்களை பொய்யன் என்று சொன்னார்கள். நபி கொண்டு வந்த மார்க்கத்தை எங்களை போலல்ல, இன்று போலல்ல, மிகவும் கொடூரமாக விமர்சித்தார்கள், பயங்கரமாக விமர்சித்தார்கள். இந்த இஸ்லாத்தை ஏற்றவர்களை துண்டு துண்டாக அறுத்தார்கள். இந்த இஸ்லாத்தை ஏற்றவர்களை அவர்களுடைய கால்களிலே இரும்பு சங்கிலிகள் கட்டப்பட்டு உடம்புகள் நான்காக வேறாக பிரிக்கப்பட்டது. நாங்கள் அடிக்கடி கேட்கிறோம், கப்பாப்பின் அரத்து ரதி அல்லாஹு தாலானு நபியிடத்தில் வருகிறார்கள், எந்த நிலையில் வருகிறார்கள்? உடம்புல காயம், சூடு வைக்கப்பட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால வந்து காட்டுறாங்க, உடம்புல நெருப்பு சூடு வைக்கப்பட்டு உடலுக்குள் இருந்து வந்த இரத்தமும் சேலும் சலமும் தான் அந்த நெருப்பை அணைக்கிறது. இந்த நிலையில் வந்து நபிட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அலா தத்ஊலனா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய மாட்டீங்களா? இந்த இஸ்லாத்துக்காக, இந்த தீனுக்காக இவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறோம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்ட்ட துஆ சொல்ல செய்ய மாட்டீங்களா, கேட்க மாட்டீங்களா? நபி என்ன சொன்னாங்க, யா ஹப்பாப் லக்கத் கான மன் கப்லக்கும் லயும்ஷத்து பிமிஷாத்தில் ஹதீத் மா தூன இலாமிஹி மின் லஹ்ம் அவ் அஸப் மா யஸ்ரிஃபு தாலிக அன் தீனி. யா ஹப்பாப், உனக்கு முன்பு இருந்தவர்கள் இந்த இஸ்லாத்தை தனக்குள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, இந்த இஸ்லாத்தோடு தான் மரணிக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்றால், லயும்ஷத்து பிமிஷாத்தில் ஹதீத், அவர்களுடைய உடம்புகள் இரும்பு சீப்புகளால் வாரப்பட்டது. அதனால் அவர்களின் எலும்புகளும் சதைகளும் வேறு வேறாக பிரிக்கப்பட்டது. ஆனால் அல்லாஹ்வின் மார்க்கத்தை விட்டும் அசைந்து கொடுக்கவில்லை, மார்க்கத்திலே உறுதியாக இருந்தார்கள். விறகு புலக்குகின்ற ஆப்பு தலையுச்சியிலே வைக்கப்பட்டு அவர்களுடைய உடம்பு இரண்டாக புலக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை விட்டு அசைந்து கொடுக்கவில்லை. இந்த தொடர்தான் இன்று வரைக்கும் இருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் மார்க்கத்தை சொன்ன போது எந்த எதிர்ப்புகள் இருந்ததோ அந்த எதிர்ப்புகளில் ஆயிரத்தில் ஒன்றுதான் இன்றிருக்கிறது. நபியர்கள் சொன்னார்களே, இந்த மார்க்கம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக நான் பயமுறுத்தப்பட்டது போன்று இந்த உலகத்தில் யாரும் பயமுறுத்தப்படவில்லை. என்ன போல இந்த உலகத்தில் யாருமே நோவினை செய்யப்படல. நான் அந்த அளவுக்கு இந்த மார்க்கம் இந்த பூமியிலே நிலைக்க வேண்டும் என்பதற்காக நோவினை செய்யப்பட்டிருக்கிறேன், பயமுறுத்தப்பட்டிருக்கிறேன், அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறேன், என் முகத்திலே காரி துப்பி இருக்கிறார்கள், என் வீட்டு வாசற்படியிலே குப்பை கூலங்கள் கொட்டப்பட்டிருக்கிறது, எனது குடும்பம் என்னை ஓரம் கட்டினார்கள், எனது ஊர் என்னை பட்டினி கிடக்க வைத்தது. எனவே இஸ்லாத்துக்கு இந்த விமர்சனங்களும் இந்த எதிர்ப்புகளும் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களும் இஸ்லாத்துக்கு எதிரான கோஷங்களும் இஸ்லாத்துக்கு புதிதல்ல, முஸ்லீம்களுக்கு புதிதல்ல. முஸ்லீம்கள் இவைகளை எல்லாம் தாண்டித்தான் இன்று உலகளாவிய மட்டத்தில் முஸ்லீம்கள் எண்ணற்ற நாடுகளில் பெரும்பான்மையாக சிறுபான்மையாக மூளை முடுக்குகளில் எல்லாம் அல்லாஹு அக்பர் என்ற வாங்கொலியை சொல்கிறார்கள், அல்லாஹ்வை சுஜூது செய்கிறார்கள். இப்படிப்பட்ட அத்துணை தடை தாங்களையும் கடந்து வந்துதான் இந்த நூற்றாண்டிலும் கூட முஸ்லீம்கள் சோமாலியாவில் என்ன, குஜராத்தில் என்ன, செச்சினியாவில் என்ன, பட்டானியில் என்ன, மோரோவில் என்ன, பிலிப்பைனில் என்ன, மியன்மாரில் என்ன, இப்படி நாடுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். பச்சை பச்சையாக முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அறுக்கப்பட்டிருக்கிறார்கள், தாய்க்கும் தந்தைக்கும் முன்னால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், நெருப்பு கம்பிகள் காதுகளிலே சூடாக்கி வைக்கப்பட்டு அடுத்த காலால் இழுத்தெடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று வரியா பச்சிலம் குழந்தைகளை அறுத்து போட்டிருக்கிறார்கள். ஆனால் உலகத்திலே எத்தனை விமர்சனங்களும் எத்தனை அநீதிகளும் எத்தனை கொலைகளும் நடந்த போதும் இஸ்லாம் இரண்டாம் தர மார்க்கமாக இந்த உலகத்திலே என்றும் வந்தது கிடையாது. இந்த இஸ்லாம் எப்போதும் முதல் தரத்தில் தான் இருக்கும். அதனால் தான் இஸ்லாத்தை வெல்ல முடியாமல் துடிக்கிறார்கள். இன்று இந்த நாட்டிலே கோஷம் எழுப்புகின்றவர்கள் வெறும் அந்த சிவிலையுடைய அவர்கள் அல்ல. இதற்கு பின்னால் ஒரு பெரும் சக்தி இருக்கிறது. இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், கடல்ல ரெண்டு மீன்கள் சண்டை பிடிக்கிறதாலும் காசிம் தானூத்தி ரஹ்மகுல்லா சொன்னாங்க, கடல்ல ரெண்டு மீன்கள் சண்டை பிடிப்பதாக இருந்தாலும் அங்கும் ஒரு யூதன் இருப்பான் என்று சொன்னார்கள். யூதர்கள் உலகத்திலே இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்காக சதா நேரமும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு வலை பின்னல் இங்கும் வந்திருக்கிறது. எனவே முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே எதிர்நோக்கு இருக்கின்ற இந்த பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்கு முன்னால் முஸ்லீம்களாகிய நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும், எனக்கும் உங்களுக்கும் இந்த பிரச்சனை புதிதல்ல, இந்த நாட்டிலும் கூட புதிதல்ல. 1979 மகாஜன சேனா என்கின்ற ஒரு அமைப்பு உருவாகியது எதற்காக? இந்த நாட்டிலிருந்து முஸ்லீம்களை இல்லாமல் அழிக்க வேண்டும் என்பதற்காக. அன்று முதல் இன்று வரைக்கும் சுமார் 17 அமைப்புகள் இந்த இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக இந்த நாட்டிலே உருவாகினார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களும் கோஷம் எழுப்பினார்கள். இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று அவர்கள் பயங்கரமாக சத்தமிட்டார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை பாதுகாத்து அவர்களில் பெரும்பாலானவர்களை இஸ்லாத்துக்கு துணை செய்கின்றவர்களாக ஆக்கியிருக்கிறார். இந்த நாட்டிலே பெயர் சொல்ல முடியாத அப்படிப்பட்ட அந்த மதங்களின் தலைவர்களாக இருந்த பலர்கள் அன்று இஸ்லாத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டியவர்கள் இஸ்லாத்தோடு மரணித்திருக்கிறார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த சொற்ப நேர நிகழ்விலே சில முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறோம். முதலாவது, இன்று பல்வேறுபட்ட இடங்களும் இந்த நாட்டின் வரலாறு பற்றி பேசப்படுகிறது. எங்கள் எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் இந்த பெரும்பான்மை சமூகம் சொல்வது போன்று நாங்கள் இந்த நாட்டுக்கு 500 வருடத்துக்குள் வந்தவர்கள் அல்ல, எங்களுடைய வரலாறு தான் இந்த நாட்டின் ஆரம்ப வரலாறு. பெரும்பான்மை சமூகத்தின் மதத்துக்குரிய வரலாறே சுமார் 2500 வருடம் மாத்திரம்தான். அவர்களுடைய மதத்துக்குரிய வரலாறே 2500 வருடம் தான். அதுக்கு முந்தைய அப்படி ஒரு மதமே இல்லை. ஆனால் இந்த நாட்டுக்கு 30,000 வருட வரலாறு இருக்கிறது. இந்த நாட்டிலே மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கான 30,000 வருடங்களுடைய வரலாறு இருக்கிறது, தொல்பொருள் சான்று இருக்கிறது. அந்த 2500 வருஷத்துக்கு முன்னால் இங்க வாழ்ந்தவங்க யாரு? இந்த நாடு யாருக்கு சொந்தம்? அன்பான சகோதரர்களே, ஒரு புறம் இருக்கட்டும். எனவே இது வரலாற்று ரீதியாக இந்த நாட்டின் அரேபியர்களுடைய வரலாறு, முஸ்லீம்களுடைய வரலாற்றை பொறுத்தவரையில் முஸ்லீம்கள் பற்றி சைனாவிலும் இந்த இலங்கை முஸ்லீம்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, இந்திய வரலாற்றிலும் இந்த முஸ்லீம்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கும் மேலாக இந்த நாட்டின் வரலாற்று மகாவம்சத்திலும் இருக்கிறது இந்த நாட்டு முஸ்லீம்களை பற்றி. எனவே வரலாற்றிலே முஸ்லீம்கள் இரண்டாம் தரப்பல்ல, அவர்களோடு போட்டியிடுகின்ற முஸ்லீம்களும் இந்த நாட்டின் உண்மையான உரிமை கொண்டவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இது ஒரு புறம். அடுத்த கட்டம், இன்று பேசப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லீம்கள் சுயநலவாதிகள். இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லீம்கள் சுயநலவாதிகள். இவர்கள் முஸ்லீம் இந்த நாட்டுக்கு எதுவுமே செய்யவில்லை. இந்த நாட்டின் எந்த நலனுக்காகவும் இந்த நாட்டில் இருக்கின்ற எந்த ஒரு முஸ்லீமும் எந்த சிரமமும் பட்டது கிடையாது என்று பச்சையாக சொல்கிறார்கள். ஆனால் இந்த வார்த்தையை சொல்லுகின்ற மண்தண்டத்திலே இரண்டு விடயம் இருக்கலாம். ஒன்று அறியாமை இருக்கலாம், அறியாமை இருக்கலாம். அது இல்லை என்றால், படித்திருந்தால், தெரிந்திருந்தால், வரலாற்றை ஆய்வு செய்திருந்தால், நாட்டின் சுதந்திர வரலாறாக இருக்கலாம், சிங்கள மன்னர்களுடைய வரலாறாக இருக்கலாம், இந்த வரலாற்றை படித்திருந்தால் நன்றி கெட்ட உணர்வு மிக்கவர்களாக இருக்கலாம். என்றால் இந்த நாட்டின் கோட்டை அரசனுடைய வரலாற்றிலும் இந்த நாட்டுக்கு முஸ்லீம்கள் தான் அதை பாதுகாத்துக் கொடுத்தார்கள். அதிலிருந்து சுதந்திர போராட்டம் இன்று தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் சிங்கள மக்களும் இப்படி நாங்கள் உரிமைக்காக பேச தேவையில்லை. சுதந்திர போராட்டம் நடந்து சுதந்திரம் கிடைக்கப்படுகின்ற அந்த நாளிலே ஆங்கில அரசு கேட்கிறது, ஏடிபி ஜாயாவை பார்த்து கேட்கிறார், இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு என்ன உரிமை வேண்டும்? அன்று எங்களுக்கு இந்த நாட்டின் ஒரு பகுதி வேண்டும் என்று கேட்டிருந்தால் நாங்களும் இந்த நாட்டின் ஒரு பகுதியை ஆண்டிருப்போம். ஆனால் அவர் சொன்ன பதில் என்ன? நீங்கள் எங்களுக்கு உரிமை தர தேவையில்லை, நீங்கள் எங்களுக்கு உரிமை பேச தேவையில்லை, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுங்கள், நாங்கள் எங்களுடைய உரிமையை சிங்கள அரசோடு இருந்து பகிர்ந்து கொள்கிறோம். அன்று டாக்டர் கலீல் பேசியது என்ன, எம் ஏ அசீஸ் பேசியது என்ன, சிறுவராக இருந்த கலாநிதி பதேத்தி மஹ்மூத் அன்று ஒரு சிறுவராக இருக்கிறார், அவர் எழுந்து சொல்கிறார், இந்த சுதந்திர உரிமைக்காக, சுதந்திர போராட்டத்திற்காக சிங்கள மக்களோடு மக்களாக இருந்து நானும் போராடுகிறேன். இப்படிப்பட்டவர்கள் தான் நாங்கள். இந்த நாட்டை காட்டிக் கொடுப்பவர்கள் அல்ல, இந்த நாட்டை விலை பேசுபவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கு எதிராக பேசுகின்றவர்கள் அல்ல. இந்த உண்மை, இதற்கு ஏராளமான சான்றுகள் பக்கம் பக்கமாக இருக்கிறது. நான் சுருக்கமாக உங்களுக்கு சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்கிறேன். சுதந்திர போராட்டம் வரைக்கும் அது கண்டி அரசு பாதுகாக்கப்பட்ட வரலாறாக இருக்கலாம். பூனேகபாவுக்கும் மாயதுன்னா மன்னனுக்கும் இடையில் போராட்டம் நடந்த போது பூனேகபாகு இந்த நாடு விலை பேசப்பட்டு விற்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று போர்த்துக்கேரளத்திலே உதவி கேட்ட போது மாயாதுன்னையோடு இருந்து மூன்று முஸ்லிம் போராட்ட குழு, அந்த மூன்று குழுவுக்கும் தலைமை தாங்கியவர்கள் முஸ்லீம்கள், தலைமை தாங்கி இந்த நாட்டின் உரிமைக்காக போராடினார்கள், இந்த நாட்டுக்காக பாடுபட்டார்கள். எனவே இப்படி இந்த நாட்டுக்கு முஸ்லீம்கள் செய்த சேவைகள் ஏராளமானது, தாராளமானது, அதுவும் மறுக்க முடியாது. அடுத்த கட்டம் ஒன்றையும் நாங்கள் ஞாபகம் ஊட்டாமல் இருக்க முடியாது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி தலைப்புகள், நான் தொட்டுக்கொண்டு போகிறேன். அடுத்த கட்டம் இந்த நாடு முஸ்லீம்களுக்கும் ஏராளமாக தந்திருக்கிறது, ஏராளமாக தந்திருக்கிறது. இந்த நாட்டிலே 800க்கு மேற்பட்ட முஸ்லீம் பாடசாலைகள் இருக்கிறது. நாங்கள் இப்போது எங்களை விமர்சிக்கின்ற இந்த சூரத்திலே நாங்கள் இருக்கிறோம். இது எங்களுடைய நாடு, எங்களுக்கு தந்த உரிமை. பள்ளி வாயல்கள் 2500க்கு மேற்பட்ட பள்ளி வாயல்கள், பள்ளிக்கூடங்கள் 250க்கு மேற்பட்ட அரபு மதரசாக்கள், இது இந்த நாடு தந்த உரிமை. இதையும் நாங்கள் பேசாமல் இருக்கவில்லை. தந்தரை தந்து தந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறோம். இது பெருமனே தந்ததல்ல, நாங்களும் இந்த நாட்டுக்காக இரத்தம் சிந்தியதற்காக, இந்த நாட்டுக்காக முஸ்லீம் படை வீரர்கள் கண்டி மன்னன் காலத்திலே 400 சோனக, அதாவது 400 முஸ்லீம் படை ராணுவ வீரர்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் சோனக முஸ்லீம்கள் வேறு, மலாய் முஸ்லீம்கள் வேறு, பல முஸ்லீம் குழுக்கள் ராணுவத்திலே இருந்திருக்கிறார்கள். இப்படி இந்த நாட்டுக்காக நாங்கள் செய்தவைகள் ஏராளம். அதற்காக இந்த நாடும் எங்களுக்கு தந்திருக்கிறது. இவைகள் எல்லாம் இன்று வரலாற்றில் பேசப்படுகின்ற விடயம். இப்போது நான் நிகழ்வுக்கு வருகிறேன். இவைகள் எல்லாம் இன்று மறக்கடிக்கப்பட்டு இன்று நாட்டிலே இந்த முஸ்லீம்களை பற்றி மிக கடுமையாக இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு சிறு குழு நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்தில் ஒரு சிறு குழு இந்த நாட்டின் முஸ்லீம்களுக்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தலைவர் சொன்ன ஒரு வார்த்தையை இருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். அவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க இப்படி எல்லாம் முஸ்லீம்களை பத்தி பேசுறீங்களே, இந்த நாட்டுடைய முஸ்லீம்களை ஒழிக்க வேண்டும் என்று நீங்கள் கதைக்கிறீங்களே, நீங்க எதற்காக உருவாகினீர்கள்? அவர் சொன்ன பதில்கள் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒன்று சொன்னார், விமல ஜோர்ஜி தேரர் என்று சொல்லக்கூடியவர் சிலோன் டுடே என்ற பத்திரிகைக்கு செய்தி கொடுக்கின்ற போது அவர் போட்டி கொடுக்கிறார், இந்த நாடு ஒழுங்கீனமாக இருக்கிறது, இந்த நாட்டை ஒழுங்குபடுத்துவதற்காக நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம், எங்களுடைய போத சாசனம் அழிந்து போகிறது, அதை பாதுகாப்பதற்காக நாங்கள் சேர்ந்திருக்கிறோம், இந்த நாட்டிலே இருக்கின்ற எங்களுடைய பெரும்பான்மைக்கு தலைமைத்துவம் இல்லாமல் இருக்கிறது, எங்களை வழிநடாத்துவதற்கு யாரும் இல்லை, எங்களை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் யாரும் இல்லாமல் நாங்கள் சின்ன விண்ணப்பட்டிருக்கிறோம், அதற்காக நாங்கள் சேர்ந்திருக்கிறோம், இந்த நாட்டிலே எங்களை போன்று உடை அணிந்தால் இந்த நாட்டில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் என்பதற்காக எங்களை போன்று இந்த சிவில் உடையோடு சிவரையோடு நூற்றுக்கணக்கான பொய் பிக்குகள் தோண்டியிருக்கிறார்கள், இவர்கள் பொய்யான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், எங்களுடைய மதத்தை பற்றி பொய்யான தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இவர்களே பிக்குமார்களை பிளவுபடுத்துகின்றவர்களும் உருவாகி இருக்கிறார்கள், அது மாத்திரமல்ல எங்களுடைய சிவருடைய உடுத்துக்கொண்டு பிச்சை கேட்டு திரிகிறார்கள், இவர்களை கண்டுபிடிப்பதற்காகத்தான் நாங்கள் உருவாகிக்கிறோம், நீப்பா எங்கட தலையில போட்டுவீங்கப்ப, இது மாத்திரமல்ல 400 கிறிஸ்துவ மிஷனரிகள் எங்களுடைய பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கின்றவர்களை அப்படியே பிடித்து மனம் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், அது மாத்திரமல்ல நாங்கள் பல போலி பிக்குகளை பிடித்து ராணுவத்திடம் கூட கொடுத்திருக்கிறோம், 30 போலி பிக்குகளை இந்த கொழும்பு மாநகரத்திலிருந்து பிடித்திருக்கிறோம், இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த நாட்டில் இருக்கின்ற புத்தர்களின் தலைமை பீடங்கள் நாயக்கர்கள் 30 பேர்கள் இருக்கிறார்கள், அங்க வருஷத்துக்கு ஒருக்கையாவது ஒன்று சேர்றாங்க இல்ல, அவங்க வருஷத்துக்கு ஒருக்கையாவது ஒன்று சேர்றாங்க இல்ல, எங்கட பிக்குகளை பார்க்க இன்றைக்கு யாருமே இல்லை, கிராமப்புறங்கள் இருக்கின்ற பிக்குகளுக்கு சமைத்து சாப்பாடு தர்மம் கொடுக்க கூட ஆள் இல்லாமல் போச்சு, அதுக்காகத்தான் நாங்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம், அதை பார்க்கத்தான் நாங்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம், பிக்குகள் பட்டப்படிப்பு படிக்க ஆரம்பித்து விட்டார்கள், பட்டப்படிப்பை படித்து முடிக்கின்ற போது அவர்கள் சிவரையை கலட்டுகிறார்கள், பௌத்த சாசனத்துக்கு வெளியே போறாங்க, அதாவது சொல்ல வராரு படித்தவர்கள் சிக்குகள் படித்து விட்டால் இஸ்லாத்தை நோக்கி போகிறார்கள், இதுக்கு என்ன செய்யணும், இதுதான் அவர்களுக்குள்ள பிரச்சனை, இதுக்காகத்தான் அவங்க சேர்ந்திருக்கிறேன்னு சொல்றாங்க, அதற்கும் அவருடைய நேற்றைய அவருடைய தகவல்களுக்கும் இடையில் ஒரு ஆச்சரியமான வேறுபாடு காணப்படுகிறது, நேற்று ஒரு கொமன் கொடுக்கிறாரு ஹலால பத்தி பேசக்கொள்ள, நேற்றைய முன்தினம் உங்களோட குசினிக்குள்ள உங்களோட சமையல் அறையில் இருக்கின்ற உங்களோட தலபானங்கள் துப்புரவில்லாட்டி நீங்க உங்களோட குசினிக்குள்ள கேட்கிற உங்களோட சமையல் அறைக்குள்ள இருக்கின்ற தளபாடங்களை சுத்தம் செய்யுங்களேன், ஏன் அடுத்த வீட்டு தளபாடங்களை துப்புரவு செய்ய போறீங்க, அடுத்த வீட்டு தளபாடங்களை துப்புரவு செய்ய போனீங்கடா உங்களை புத்தி இல்லாதவண்டையா பார்ப்பாங்க என்று எங்களை பார்த்து அவர் கேட்கிறார், முதலாவது சொல்றாரு எங்க பௌத்தத்துக்குள் இவ்வளவு பிரச்சனை இருக்குது அதுக்காகத்தான் நாங்க சேர்ந்திருக்கிறோம் என்றாரு, இப்ப சொல்றாரு ஹலால பத்தி பேசக்கொள்ள நீங்க உங்களோட சமையல் அறையில் இருக்கின்ற தளபாடங்களை துப்புரவு செய்யுங்களே, ஏ அடுத்த ஒரு தளபாடத்தை துப்புரவு செய்ய போறீங்க என்று சொல்றாரு, ஆனால் இப்போது அவர்களுடைய ஆரம்பம் அவர்களுடைய சாசனத்தை துப்புரவு செய்ய வேண்டும் என்பது, ஆனால் இப்போது கை வைத்திருப்பது எங்களை இப்போது துப்புரவு செய்ய வந்திருக்கிறாங்க, அடுத்த வீட்டு குசினிய அடுத்த வீட்டு சமையல் அறைய, இதுதான் இன்று முஸ்லீம்களுக்கு சவாலாக இருக்கிறது, அவர்கள் அவர்களுடைய சமையல் அறையை துப்புரவு செய்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க எங்களுடைய சமையல் அறையை துப்புரவு செய்ய வந்துட்டாங்க, எங்கட பிளேட் கோப்பை அவங்க கழுவாராங்க, அதுதான் பிரச்சனை, இன்று நடந்திருக்கின்ற மூல பிரச்சனை இதுதான், அவர் சொல்றாரு, நாங்க இனக்கலவரத்தை யோசிக்கிறதே இல்லை, எங்களுக்கும் இந்த இனக்கலவரத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நாங்க சொல்வதெல்லாம் இந்த நாட்டில் இருக்கின்ற பிக்குகள் தன்னை பற்றி யோசிக்க வேண்டும், சமயத்தை பற்றி யோசிக்க வேண்டும். உண்மையிலே இந்த செய்தி போனாலும் பரவாயில்லை, நாங்க சொல்றோம் எங்கட மதத்திலிருந்து இஸ்லாத்திலிருந்து. இன்றைய கூட சிலவங்க பார்த்திருக்கலாம், உண்மையோ பொய்யோ அல்லாஹ் ஆலம், சஃப்ராஸ் என்று சொல்கின்ற ஒரு முஸ்லிம் உள்ள பிக்குவாக மாறிவிட்டார் என்று அந்த சிங்கள வெப்சைட்ல போட்டிருக்கு. அவர்களுடைய செக்ரட்டரி அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து பிக்குடை அணிவிக்கின்றது போல போட்டோ போட்டு ஒரு சஃப்ராஸ் என்று ஒரு போய் இஸ்லாத்திலிருந்து அவர்களுடைய மதத்துக்கு போய் பிக்குவாக விடுவோம். இப்ப நாங்க இணக்கிறதாக யார்த்த போவோம்? நாங்கள் ஒருபோதும் பௌத்த மதத்தை குறை சொல்ல போக மாட்டோம். நாங்க அவரை சந்தித்தாலும் என்ன சொல்ல போறோம், உனக்கு என்னப்பா இஸ்லாத்து உள்ள பிரச்சனை தான் கேட்க போறோம், நீ இஸ்லாத்துல என்னப்பா விளங்க வேணும் கேட்க போறோம், உனக்கு இஸ்லாத்தை பத்தி என்ன தெரியாதுன்னு தான் கேட்க போறோம். அடுத்த மதத்திலிருந்து இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்களா, கேளுங்கள் நீங்கள் ஏன் போகிறீர்கள், எங்கட மதத்தில் உனக்கு என்ன நம்பிக்கை இல்லை, உங்களுடைய மதத்தை நிரூபித்தவர்களுக்கு சொல்லுங்கள், போகாமல் தடுத்து நிறுத்துங்கள். இதுதான் செய்ய வேண்டிய வேலை. எங்கட மதத்தில் இருந்து நாலு பேர் போறன்றதுக்காக வேண்டி நாங்க அவங்கள குறை சொல்ல போறதில்லை. எங்கட மதத்தை படித்துக் கொடுக்கல, எங்கட மார்க்கத்தை விளங்கப்படுத்தல, எங்கட மார்க்கத்தில் உண்மையை புரியல, ஈமான் பலம் இல்ல, அதனால போயிட்டான். அவனுக்கு சொல்வதாக இருந்தால் மார்க்கத்தை தான் நாங்க விளங்கப்படுத்துவோம், இஸ்லாத்தின் தூய்மையை தான் சொல்லிக் கொடுப்போம். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை அவர்களுடைய மதத்துக்குள், அவர்களுடைய கலாச்சாரத்துக்குள், அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை மையமாக கொண்டுதான் இது தோற்றம் பெற்றதாக அவருடைய தலைவர் சொல்கிறார். அப்போது அவரிடத்திலே இந்த ஹலாலை பற்றி கேட்கப்பட்ட போது அவர் சொன்ன பதில் என்னென்றா, ரெண்டு விஷயத்துக்காக நாங்கள் இதை எதிர்க்கிறோம் என்று சொன்னார். ஒன்று, எங்களுடைய தொழில் ரகசியங்களை, எங்களுடைய தொழில் நிறுவனங்களின் ரகசியங்களை இந்த செர்டிஃபை பண்ண வர ஆட்கள் அறிஞ்சு கொள்றாங்க, அதனால நாங்கள் செய்கின்ற தொழில்களை எல்லாம் அவர்களும் செய்திடுவாங்களோ, முஸ்லீம் தொழில் நிறுவனங்கள் உருவாக்கி விடுமோ என்பதனால் நாங்கள் தடுக்கிறோம். இரண்டாவது சொல்கிறார்கள், ஹலால் ஹராம் என்பது, ஹலால் ஹராம் என்பது முஸ்லீம்களுக்கு சொந்தமானது, எங்களுக்கு இல்ல, நீங்க எங்களுக்கு திணிக்க வேணாம். நாங்களும் பகிரங்கமாக சொல்கிறோம், எங்கள மார்க்கத்தில் மட்டுமல்ல ஹராம் ஹலால், உங்களின் மார்க்கத்திலும் இருக்கிறது, உங்களுடைய மதத்திலும் இருக்கிறது. ஹலால் இருந்தா என்ன, ஆகுமானது, ஹராம் தடுக்கப்பட்டது. புத்த பெருமான் கூட ஆகுமானது ஆகாது என்று தான் சொல்லி இருக்கிறார். இன்று இறைச்சி மாமிசம் மாமிசம் தின்னக்கூடாது, அவர்களுடைய பாசையில் அது தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக இருந்தால் அவர்களுக்கு மாமிசம் ஹராம். என்னோட பாசையில சொல்றேன், என்ன செய்யணும், அவங்க முந்தி இறைச்சி கடையில இறைச்சாக வந்தது, இன்றைக்கு பான்லேம் பனிஸ்லேம் வருகின்ற உணவுப் பொருட்களே இறைச்சி வருது, அப்ப அவங்களும் செடிவை பண்ணி அந்த சமூகத்தை பாதுகாக்கணும், அவர்களுடைய சமூகத்தை பாதுகாக்கணும். அடையாப்பா, இந்த இந்த சீஸ்ல இதுல இறைச்சி கலக்கப்பட்டு இருக்குது, நீ தின்னால நீங்களும் செர்டிஃபை பண்ணி கொடுங்க, உங்களோட ஆட்களுக்கு நீங்க செர்டிஃபை பண்ணி கொடுங்க, அப்பதான் அவர்கள் மாமிசம் தின்னாமல் பாதுகாக்கப்படுவார்கள். எங்கட மார்க்கம் சொல்லி இது வாணமிட்டு நாங்க செர்டிஃபை பண்ணி கொடுக்கிறோம், நீங்க எடுக்கணும் எடுக்கல் என்றதோ எங்களுக்கு பிரச்சனை அல்ல, நீங்க வாணம்ன்றதோ ஆமன்றதோ எங்களுக்கு பிரச்சனை அல்ல. எங்களுடைய கொம்படிகளை, எங்களுடைய நிறுவனங்களை வந்து சந்தியுங்கள், செக் பண்ணுங்கள், இறைச்சி போட்டிருந்தா நீங்க எடுக்காதீங்க, அதுக்கு நீங்க தடவுவீங்க. வானமணி சொல்லலையே, உங்களுக்கு ஹராம், உங்களுக்கு ஹராமானத்தை நீங்க தின்னுங்க, நாங்க திணிக்க போறது இல்ல, உங்களுக்கு இறைச்சி போட்டு ஹராம்டா, எங்கட சாப்ப ஹராம் இருக்குண்டா, இறைச்சி போட்டு இருக்குண்டா, நீங்க வாங்க வேணும்னு சொல்லி உங்களோட மக்களுக்கு அறிவிங்க. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், சகோதர பாசத்தோடு சொல்கிறோம். இது மாத்திரமல்ல, நான் கூட பல்கலைக்கழகத்தில் இந்த புத்திசம் சம்பந்தமாக ஒரு கற்கை நெறியை பூர்த்தி செய்கின்ற போது அதில் இருக்கின்ற எக்கச்சக்கமான ஹராமும் ஹலாலும் இன்று உலகத்திலே ஒரு மனிதனுக்கு வாழவே முடியாது. புத்த தர்மத்தின் படி தங்கம் அணியக்கூடாது, பஞ்சனை மெத்தையில் படுக்கக்கூடாது, இரவு சமைத்த உணவு சமைக்க சாப்பிடக்கூடாது, மதுபானம் மறந்தக்கூடாது. இப்படி எத்தனையோ இருக்கிறது. இவைகளை ஹராம் என்று நீங்கள் சிவில் குத்துங்கள். என்னோட நிறுவனங்களாக செஞ்சிருந்தா என்னோட பொருட்களுக்கும் நீங்க சொல்லுங்க, பௌத்த தர்மத்தின் படி இது ஹராம் என்று பௌத்த மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள். எனவே ஹராம் ஹலால் என்பது எங்களுடைய பிரச்சனை. நாங்கள் எங்களுடைய துஆக்கள் ஏற்கப்பட வேண்டும், நாங்கள் அல்லாஹ்விடத்திலே போய் சேர வேண்டும், மர்மையிலே நாங்கள் பாதுகாக்கப்படவேன். இந்த உடம்பு நரக நெருப்புக்கு தீனியாக ஆகக்கூடாது. எனவே நாங்கள் ஹராத்தையும் ஹலாலையும் நாங்கள் வேறு வேறு அறிந்து நாங்கள் பின்பற்றுவது எங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் அதை பின்பற்றுகிறோம். அன்பின் சகோதரர்களே, இப்படி ஏராளமான செய்திகளை அவர்கள் சொல்லிக் கொண்டு போகிறார்கள். இதில் மிக குறிப்பாக இந்த அவர்களுடைய நோக்கமும் அவர்கள் உருவாகிய நோக்கம் பிபிஎஸ் என்று நாங்கள் அவர்களை சுருக்கமாக அழைக்கிறோம். அந்த அமைப்பு உருவான நோக்கமும் இன்று எங்களோடு வைத்திருக்கின்ற பகைமைக்கும் இடையில் பெரும் இடைவெளி இருக்கிறது. ரெண்டுக்கும் தொடர்பே இல்லை, ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் தொடர்பு இல்லாவிட்டாலும் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். உதாரணத்தை கொஞ்சம் உங்களுக்கு முஸ்லீம் சமூகம் என்று விளங்கிக் கொள்ளன்றதுக்காக சொல்றேன். 25ஆம் தேதி 5ஆம் மாதம் 2012 தெஹிவலை கல்விகாரையில் உள்ள தாரு ரஹ்மான் பள்ளிவாயில் தாக்கப்பட்டது. அந்த பள்ளிவாயிலை மூடுமாறு கட்டையிட்டார்கள். 2012 5ஆம் மாதம் 28ஆம் தேதி குர்நகரில் இருக்கின்ற இப்னு ஹத்தா என்று சொல்கின்ற குர்ஆன் மதரசா தாக்கப்பட்டது. அதை மூடுமாறு கட்டளையிட்டார்கள். 2012 7ஆம் மாதம் 26ஆம் தேதி தெய்வல பீர் இஸ்மாவத்தையில் இருக்கின்ற தாருல் அர்க்கம் என்று சொல்கின்ற குர்ஆன் மதரசா அரசின் கட்டளையோடு அதை தொழுவிப்பது நிறுத்தப்பட்டது. 2012 12ஆம் மாதம் 8ஆம் தேதி கண்டி மாவட்டத்தின் மாநகர வியாபாரிகளுக்கு அச்சுறுத்தல் கடிதம் அனுப்பப்பட்டது. அதற்கெதிராக பெரும் போஸ்டர் கண்டி மாநகரத்திலே ஒட்டப்பட்டது. தொலைபேசி மூலம் குறுஞ்செய்திகளை அனுப்பி வியாபார ஸ்தலங்களை ஆபத்து காத்திருக்கிறது என்று எச்சரிக்கை விடுத்தார்கள். சென்றவர்களிடம் நாங்கள் இதெல்லாம் பொறுமையாக இருந்திருக்கிறோம். 2012 12ஆம் மாதம் 24ஆம் தேதி பதுல்லை மாவட்டத்தில் மையங்களை பள்ளிவாயல் புனர்நிர்மாணம் தடை செய்யப்பட்டு நிறுத்தப்பட்டது. அதை அதற்கு மேலால் கொண்டு போகக்கூடாது என்று தடை விதித்தார்கள். தம்புள்ளை பள்ளி விவகாரம், அன்றாடபுரம் பள்ளி விவகாரம், இதுபோன்று இந்த நாட்டிலே ஏராளமான பள்ளிவாயல்கள் தாக்கப்பட்டது மாத்திரமல்ல, அண்மையில் கூட பல பிரச்சனைகள் எங்களுக்கு அவர்களால் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2012 4ஆம் மாதம் 9ஆம் தேதி தம்புள்ளை பள்ளிவாயல் இரவோடு இரவாக பெட்ரோல் குத்தி எரிக்கப்பட்டது. அதே மாதம் 20ஆம் தேதி அந்த ஏரியாவின் பள்ளி பெரும் அவர்களுடைய விகாரையின் அந்த பிக்குவின் தலைமையில் வந்து அந்த பள்ளியை மூடுமாறு அச்சுறுத்தல் விட்டுவிட்டு போனார்கள். 2012 7ஆம் மாதம் 4ஆம் தேதி அக்ரம் பள்ளிவாயல் 150 காணையர்களால் கலகம் செய்து அளிக்கப்பட்ட குருநாகர் நகர். 2012 7ஆம் மாதம் 29ஆம் தேதி ராஜகிரிய தாருல் ஈமன் பள்ளிவாசல் அதாவது உபேடகப்புர பள்ளிவாயலை மூடுமாறு ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். 2012 4ஆம் மாதம் 21ஆம் தேதி காலி இக்குமர என்று சொல்லக்கூடிய இடத்தில் பள்ளிவாயலுக்கு கல் வீசி பள்ளிவாயலை சேதப்படுத்தினார். 2013 2ஆம் மாதம் 20ஆம் தேதி குருநாகல் பரகதனியில் பயங்கரமான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது. 2013 2ஆம் மாதம் 16ஆம் தேதி காலி பள்ளிவாயலுக்கு கல்லறியப்பட்டது. 2012 6ஆம் மாதம் 21ஆம் தேதி காலி அனுலா தேவி மகாவித்யாலயத்தில் இருக்கின்ற முஸ்லிம் இஸ்லாம் பாடம் நடத்துகின்ற ஆசிரியைகள் வெளியேற வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. 2013 2ஆம் மாதம் பதினேழாம் தேதி மகரகமையில் ஹலாலுக்காக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. 2013 இரண்டாம் மாதம் 13ஆம் தேதி குருநாகரையில் முஸ்லிம் கடைகள் 4 சேதமாக்கப்பட்டது. இதுபோன்று எம்பிளிப்பட்டியில் முஸ்லிம்களுக்கு எதிரான பெருமாற்பாட்டம் நடத்தப்பட்டது. கொழும்பும் மாரகமையில் பெருமாற்பாட்டம் நடத்தப்பட்டது. இவைகள் எல்லாவற்றையும் விட கவலையாக முஸ்லிம்களுக்கு எதிராக எங்களை படைத்த ரப்பு அல்லாஹ்வை பண்டியின் ரூபத்தில் வரைந்து அல்லாஹ்வை எரிப்பதாக கொண்டு போய் ஆர்ப்பு 150 பேர்களோடு கொண்டு போய் அல்லாஹ்வை எரிப்பதாக சவால் விட்டு எரித்தார்கள். இப்படியெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக பயங்கரமான ஈழச் செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற போதும் நாங்கள் படைத்த அல்லாஹ் எங்களுக்கு தந்த நிதானம், எங்களுக்கு தந்த பொறுமை, எங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த சமயோசித புத்தி இவைகளால் நாங்கள் ஒரு வருடமாக பொறுத்து வருகிறோம், ஒரு வருடமாக விட்டுக் கொடுத்து வருகிறோம், ஒரு வருடமாக மனிதாபிமானமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறோம். ஆனாலும் கூட இப்போது பயங்கரமாக எங்களை பற்றி விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஹலால் சம்பந்தமாக பயங்கரமாக விமர்சிக்கிறார்கள். இன்றைக்கு ஹலால்ன்றது முஸ்லீம்களுக்கு கூட விளங்குதில்லை. உலகத்தில மிக முக்கியமான பௌத்த நாடுகள் 7, ஒன்று கொரியா, நேபாள், தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, ஜப்பான், சைனா. இந்த 7 நாடுகள் பெரும் பௌத்த நாடுகள். இந்த 7 நாட்டிலும் ஹலால் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 நாட்டிலும் ஹலால் சின்னம் பயன்படுத்தப்படுகிறது. ஏன் எங்களுக்கு மாத்திரம் இது இதற்கான இடம் தரப்படுவதில்லை? இது பௌத்த நாடுகளை சொல்கிறோம். இதெல்லாம் ஐரோப்பிய அமெரிக்க வெஸ்டர்ன் நாடுகள் அனைத்திலும் இந்த ஹலால் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. யூதர்கள் ஹலால் இல்லாத உணவை உண்பது கிடையாது. எனவே இந்த ஹலாலர்களுக்கு பிரச்சனை, ஹலாலர்களுக்கு ஒரு பிரச்சனை அல்ல, எங்களுடைய முஸ்லிம் தரப்பிலே இருக்கின்ற அடிவருடிகள் என்று சொல்வார்கள், கோடாரி காம்புகள் என்று சொல்வார்கள், கருவேப்பிள்ளைகளாக அவர்களை பயன்படுத்தி இன்று முஸ்லீம்களுக்கு எதிராக பேச வைத்திருக்கிறார்கள், எழுத வைத்திருக்கிறார்கள். நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஈராக்குடைய யுத்தத்தை யோசித்து பாருங்கள். சதாம் ஹுசைன் பெரும் படையெடுப்புகளோடு நடத்திய யுத்தம் ஏன் தோல்வியுற்றது? அங்கிருந்த கோடாரி காம்புகள் அந்த ஈராக்கை அழிக்க வைத்தது. அமெரிக்காவின் பணத்துக்காக அடிமையாகிய அமெரிக்காவின் சொற்ப அந்த சொகுசான வாழ்க்கைக்காக, ஆடம்பர அமெரிக்காவில் கொடுக்கப்பட்ட வீட்டுக்காக இஸ்லாத்தை விட்டுவிட்டு விலை பேசியவர்கள் தான் அந்த ஈராக்கையும் விலை பேசிக் கொண்டார்கள். ஐயா சென்கின்ற போராளியை கொண்டது யார்? இன்றைய உசாமா பின் லாடினை கொள்வதற்கு துணையாக இருந்தது யார்? முஸ்லீம்கள். முஸ்லீம்கள் இந்த போக்கு இஸ்லாமிய உலகில் வந்த காலமெல்லாம் முஸ்லீம்களுக்கு தோல்வி வந்திருக்கிறது. முஸ்லீம்களிலே நயவஞ்சகன் நபியுடைய காலத்திலிருந்து இந்து வரைக்கும் இருக்கிறான். நயவஞ்சகன் என்றா உள்ளொன்று புறமொன்று, அவன் வெளியில காட்ட மாட்டான். இந்த பச்சை பச்சையாக ஹலால தூக்கி வீசு என்று சொல்றான். ஹலால தூக்கி வீசு என்று சொல்லல, குர்ஆன் தூக்கி வீசு என்று சொல்றான். ஏ குர்ஆன் தானே அப்ப ஹலால சொல்லுச்சு, குர்ஆன் ஹலால சொல்லுச்சு. ஹலால தூக்கி வீண்டா யார வீச சொல்றான்? படைச்ச ரப்பின் கட்டளையை தூக்கி எறிந்து சொல்கிறான். நினைக்கிறார்கள் ஹலால போட்டுட்டோம்டா எல்லா பிரச்சனையும் சோல்ட் ஆயிடும். அப்படி சோல்ட் ஆகிற பிரச்சனை எப்பயோ முடிஞ்சிருக்கும், ஓரிரு பேச்சுவார்த்தைகளோடு முடிந்திருக்கும். பேச வருவதற்கு முன்னால், ஆக்கிரம் எடுப்பதற்கு முன்னால் ஹலால் தான் பிரச்சனை என்றிருந்தால் வந்து பேசியிருப்பார்கள். ஆனால் ஹலால் அல்ல பிரச்சனை. ஈழ போராட்டம் முடிந்தது ஒரு பிரச்சனை, போராட்டம் தொடர வேண்டும் என்பது ஒரு பிரச்சனை, நாட்டிலே குழப்பம் இருக்க வேண்டும் பிரச்சனை. எனவே முஸ்லீம்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை இந்த பிபிஎஸ் உடைய பிரச்சனை மாத்திரமல்ல, முஸ்லீம்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முஸ்லீம்கள் முகம் கொடுக்கிறார்கள். இது தற்காலிகமான பிரச்சனையாக இருக்கலாம், நீண்டு செல்லலாம். இதற்கான காரணம் பல இருக்கிறது. முஸ்லீம்கள் ராணுவ ரீதியாக எதிர்நோக்குகின்ற பிரச்சனை, அறிவியல் ரீதியாக எதிர்நோக்கின்ற பிரச்சனை, ஒழுக்க ரீதியாக எதிர்நோக்கின்ற பிரச்சனை, முஸ்லீம்களுடைய சூழல் குடும்ப வாழ்வு அமைந்திருக்கின்ற விதத்தில் அமைந்திருக்கின்ற பிரச்சனைகள், முஸ்லீம்கள் இருக்கின்ற கலாம் இது ஒரு பிரச்சனை, முஸ்லீம்கள் கல்வி கற்கப் போகின்ற இடம் இது ஒரு பிரச்சனை, முஸ்லீம் மாணவிகள் கற்கப் போகின்ற இடத்தில் நடந்து கொள்கின்ற விதம் ஒரு பிரச்சனை. இப்படி முஸ்லீம்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இந்த கட்டத்திலே வந்து கொண்டிருக்கிறது. இது இந்த பிரச்சனை தொடங்க முன்னாலும் இருந்தது, இப்போதும் இருக்கிறது. இந்த பிரச்சனையோட ஆரம்பம் உங்களுக்கு தெரியும், வெடிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முஸ்லீம்களுக்கு எதிராக அல் கைதா அல் ஜிஹாத் என்கின்ற ஒரு புத்தகம் எழுதப்பட்டது. அந்த தலைப்பு கொஞ்சம் அல் கைதா ஞாபகம் எனக்கு, எங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மிஷன் மூலமாக எழுதப்பட்ட புத்தகம். அதிலே இருக்கின்ற வார்த்தைகள் சும்மா பார்க்கணும். மகரகம ஆர்ப்பாட்டத்தில் 5000-10000 பேர் ஒன்று சேர்ந்திருவீங்க. அந்த 10000 பேர்களும் ஏன் எங்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்தார்கள், ஏன் ஒன்று சேர்ந்தார்கள், காரணம் இருக்கிறது. ஒன்று சேர்ந்ததற்கான அடிப்படை என்ன தெரியுமா, எங்களை பற்றிய பயங்கரமான விமர்சனங்கள். நான் அந்த புத்தகத்தை பார்த்தேன், அந்த புத்தகத்தில் எழுதியிருக்க என்னண்டா, இந்தியாவுக்கு முகமது பின் காசிம் வந்தார். முகமது பின் காசிம் இந்தியாவுக்கு வந்து படையெடுத்த போது 500 பிக்குமார்கள் ஒரு இடத்தில் உணவுண்டு கொண்டிருக்கின்ற போது 500 பேர்களையும் கை செய்து விட்டாங்க. இது எழுதி சொல்றாங்க, நாளைக்கு இந்த நாட்டில் முஸ்லீம்கள் தலை நிமிர்ந்தால் இந்த நாட்டில் இருக்கின்ற பிக்குமார்களுக்கு இதுதான் நடக்கும். முஸ்லீம்களை பற்றிய பொய்யான பல சரித்திரங்களை எழுதி கொண்டு வருகிறார். அதிலே முஸ்லீம்கள் எந்த நாடுகளை எல்லாம் பிடித்தார்களோ அந்த நாடுகளில் அவர்கள் பணத்தையும் பொருளையும் காட்டி காட்டி காட்டி, ஆபாசத்தை காட்டி காட்டி அவர்கள் அங்கிருக்கின்ற பெண்களை சூறையாடினார்கள், கற்பழித்தார்கள். ஏ பெரும்பான்மை மக்களே, நீங்கள் இன்று பொறுத்தால் நாங்கள் நாளை உங்களுடைய பேரப் பிள்ளைகளை இவர்கள் கற்பழிப்பார்கள் என்று சொல்கின்ற போது அவர்கள் கொதிக்கிறார்கள், ஆய்வு செய்வதில்லை, ரோஷம் எடுக்கிறார்கள், ஆத்திரப்படுகிறார்கள். பௌத்த சின்னம் பொறிக்கப்பட்ட கைக்குட்டையால் காய்த்துரைக்கிறார்கள் என்று சொல்கின்ற போது நாங்கள் எங்களை அல்லாஹ்ன்ற பேரை போட்ட கைக்குட்டையால காய்த்துரைக்கிறோம், எங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும். நேற்று நெட்ல ஒரு செய்தி போட்டிருக்கிறது, நேற்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள், முஸ்லீம்கள் யாருக்காவது உணவு கொடுத்தால் அந்த உணவில் அவர்கள் எச்சில் துப்பித்தான் கொடுப்பார்கள். இதை ஆய்வு செய்யாம ஏற்றுக்கொள்றோம், ஐயோ இதுக்கு பின்னால் அவன்கிட்ட சாப்பாடும் வாங்கி தின்ன மாட்டான்டா நினைப்பான், இவ்வளவு நாளும் எங்களுக்கு இப்படியா தந்தான்டா நினைப்பான். ஹலாலுக்கு சொல்லிக்கிறது என்ன, தெய்வத்துக்காக படைத்த உணவை எங்கள புத்தருக்கும் கொடுக்க வைக்கிறாங்க. ஹலாலுண்டா தெய்வத்துக்காக படைக்கின்ற உணவு, அதை புத்தருக்கும் கொடுக்க வைக்கிறாங்க. இப்படியான பொய்யான பிரச்சாரங்கள், எங்களை பற்றிய தப்பான பிரச்சாரங்கள் போகின்ற போதுதான் அவர்கள் எங்களுக்கு எதிராக கோஷம் எழுப்புகிறார்கள், எங்களை இல்லாமலாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பொருளாதாரத்தை பற்றி விரிவாக பேசியிருக்கிறார்கள். பதுல்லையிலே வெளியிட்ட ஒரு ஹேண்ட்பில்லை நான் எடுத்து பார்த்தேன், அதிலே பார்க்கின்ற போது உண்மையிலே ஆத்திரம் வரும். பௌதராக பிறந்த யாரும் அதை பொறுக்க மாட்டார்கள். கடும் பயங்கரமாக ஒரு சாதாரணமாக இருக்கின்ற ஒரு பௌதருடைய உள்ளத்தை கடுமையாக நோவிக்கின்ற அளவு, முஸ்லீம்களை இல்லாமலாக்காட்டை நாங்கள் இப்படி அழிஞ்சு வைத்திருவோம் என்று சொல்கின்ற அளவு அந்த ஹேண்டில் அடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவெல்லாம் சொல்றேன், இதற்கு நாங்க என்ன செய்யலாம், ஹேண்டில் கிழிச்சு வீசி சரி வருமா, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி தருவோமா? தூங்குறவன் எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவன் எப்படி எழுப்பிடும்? உண்மையாக தூங்குறவர்கள் வழி நடத்துவது தூங்குகின்றது போன்று நடிக்கின்றவர்கள். இந்த கூட்டம் தாங்க சொல்றதை கேட்காது, அவங்க இந்த தூங்குற மாதிரி நடிக்கிறார்கள் சொல்றதான் கேட்பாங்க. அவ நாங்க என்ன செய்யணும்? நான் இந்த நாட்டிலே 2012 ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் முஸ்லீம்களுக்கு எதிராக அவர்கள் செய்த அநீதிகளை சுமார் 90 அநீதிகள் பழியப்பட்டிருக்கிறது. இப்படி பள்ளிவாயல்களுக்கு எதிராக, முஸ்லீம் நிறுவனங்களுக்கு எதிராக 90 பெரும் நிகழ்வுகள் பழியப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நேற்று சிலர் நடந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு மாவனல்ல ஒரு அக்கான ஏற்பாட்டை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லீம்களாகிய நாங்கள் எதற்கும் பயந்தவர்களும் அல்ல, இழிந்தவர்களும் அல்ல, முட்டிக்கொண்டு போகின்றவர்களும் அல்ல. நாங்க இந்த உலகத்துல பாவம் செய்யறோம், தவறு செய்யறோம், குற்றம் செய்யறோம். அவன் கழுத்தை வெட்டி மௌத்தா போனா சஹி, டிரெக்டா சுவர்க்கம் போனாச்சு. எங்களுக்கு பயம் இல்ல, கடுகளவும் பயம் கிடையாது, அச்சம் கிடையாது, நாங்க பயப்பட போறதும் இல்ல. ஆனால் இஸ்லாம் இந்த கட்டங்களில் எங்களுக்கு என்ன வழிகாட்டலை தருகிறது? இதுதான் ஒரு முஸ்லீமை வழிநடத்த வேண்டும். இந்த தைரியம் அல்ல, இப்ப எங்களுக்கு தைரியம் சாபாக்கிட்டு இந்த தைரியம் இருந்துச்சு. ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்குது, அது அழிந்து போகாது. ஆனால் அந்த தைரியத்தை பாவிப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் இஸ்லாம் அழகான சந்தர்ப்பங்களை ஆக்கி தந்திருக்கிறது. இன்று நாட்டிலே மகரகமையில் கூடிய கூட்டத்திலே எங்களுக்கு எதிராக 10 பிரச்சாரம், 10 முடிவுகளை அவசரமாக எடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறது. 2013 அவர்கள் ஹலால் அளிப்பும் வருடம் என்று பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள். மார்ச் மாதம் முடிவதற்கும் முடிவடைவதற்குள்ளால் ஹலாலுக்கு ஹலால் சின்னம் இல்லாமலாக்கப்படவில்லை என்றால் கலவரம் வரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அகில இலங்கை ஜமியத் உலமா உடனடியாக கலைக்கப்பட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். மக்தப் இல்லாமலாக்கப்பட வேண்டும். இங்கு வருகின்ற அரேபியர்கள், வெளிநாட்டு வளவாளர்கள் உடனடியாக நாட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்பட வேண்டும். எல்லாம் முடிஞ்சு என்ன ஒண்ணு சொல்லிக்கலாம், மக்காவுக்கு போயிட்டு வரவங்க தான் இப்படி பிரச்சனை உண்டாக்குறாங்க, மக்காவுக்கு போறதையும் தடுக்கணும், ஹஜ்ஜுக்கு போறதும் இல்லாம சவால் தான். இது ஒரு சவால், இது பிரச்சனை முஸ்லீமுக்கு. ஆனால் முஸ்லீம்கள் இதை பிரச்சனையாக எடுப்பதில்லை, முஸ்லீம்கள் இதை பிரச்சனையாக எடுக்கிறதில்லை. ஏன்? ஒன்றை நாங்கள் எப்போதும் சொல்கிறோம், உன்னையும் என்னையும் இந்த உலகத்தையும் இந்த வானத்தையும் படைத்தவன் நீ மறுக்கின்ற அந்த அல்லாஹ், நாங்கள் நம்பி இருக்கின்ற அல்லாஹ் உன்னை எங்களை கைவிட மாட்டார். இந்த உலகத்தில் கைவிடப்பட்டு மரணித்தால் சுவர்க்கத்துக்கு போவோம், அங்கு அனுபவிப்போம், நீ கஷ்டப்படுத்த அங்க பார்த்து சிரிப்போம். எனவே நாங்கள் தைரியம் இழக்கின்ற சமூகம் அல்ல, நாங்கள் கொச்சைப்பட்டு போகின்ற சமூகம் அல்ல. ஆனால் முஸ்லீம்கள் இப்படிப்பட்ட கட்டத்தில் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காலத்தில் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். மக்காவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கடுமையான தர்சனம் வந்துச்சு. ஆனால் மக்காவுல இருந்தது பெரும்பான்மை காஃபிர்கள், குறைஷி காஃபிர்கள். அல்லாஹ் சஹாபாக்களை அந்த மக்கள் அறுக்கின்ற போதும், கொத்துகின்ற போதும், பாராம்களை ஏற்றி வைக்கின்ற போதும் அல்லாஹ் அந்த சமூகத்தை அழிக்கவில்லை. எல்லாருக்கும் தெரிந்த சமுத்திரம் சரித்திரம் தான். அபூஜகல் கூட போய் கவுபால உட்கார்ந்து கொண்டு கேட்கிறான், என்ன கேட்கிறான் அபூஜகல், நாங்க வணங்குற இந்த சிலைகள் பொய்யாக இருந்தால் முகம்மது சொல்கின்ற இந்த ரப்பு உண்மைதா? ஏ அல்லாஹ்வே, நீ உடனடியாக கல் மழை பொழிய வச்சு எங்களை அழிச்சு காட்டு. யார் சொன்ன அபூஜகல் அல்ல அழிச்சானா? அல்லாஹ் பதில் சொன்னா, என்ன சொன்னா? நபியே, உங்களோ நீங்கள் இந்த சமூகத்தில் இருக்கும் காலமெல்லாம் அவர்களை நாங்கள் அழிக்கப் போவதில்லை, தண்டனை இறக்கப் போவதில்லை. அல்லாஹ்வுக்கு தெரியாமையா? அஜரத் பிலால் ரதியல்லாஹ் தான் கொடுக்கப்பட்ட வேதனை அல்லாஹ்வுக்கு தெரியாதா? ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹு தங்களை கொடுக்கப்பட்ட வேதனை தெரியாதா? அம்மார் பின் யாசிர் ரதியல்லாஹு தங்களை நெருப்பு சூட்டுல பத்த வச்சல் அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ் பொறுத்து பார்த்தான். பதிருக்களத்தில் ஆரம்பித்த வெற்றி, பதிருக்களத்தில் ஆரம்பித்த வெற்றி அட்ரஸ் இல்லாமட்டான். எந்த கூட்டம், எந்த சமூகம், எந்த தலைவன், எந்த தலைவி இஸ்லாத்துக்கு எதிராக குரல் எழுப்பினார்களோ அந்த வீடுகளுக்குள் இருந்தெல்லாம் இஸ்லாத்தின் ஒளி கேட்டுக் கொண்டிருந்தது. நபியை எதிர்த்து அபூஜகலின் மகன் இக்ரிமா கலிமா ஓடு வருகிறார். நபிக்கெதிராக வாழ்த்தூக்கிய சஃபான் பின் உமையா களிமா ஓடு வருகிறார். நபியை கழுத்தை கொண்டு போக வந்த ஹஸரத்தே உமர் களிமா ஓடு இருக்கிறார். நபியை இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று பதிர்களத்துக்கு ஆள் அனுப்பி வைத்த ஆள் கூப்பிட்டு அனுப்பிய அபு சுஃபியான் இஸ்லாத்தோடு இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்த காலம் பொறுத்தார்கள், பொறுமையாக இருந்தார்கள். முஸ்லீம்கள் நின்றெடுக்கின்ற முதலாவது தீர்மானம் இது, பொறுமை. இன்னல்லாஹு மஅ அஸ்ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறார். எங்களை பத்தி வேண்டியது சொல்லு, ஆனா நீ சொல்ல சொல்ல இஸ்லாம் வளரும், நீ பேச பேச இஸ்லாம் வளரும், நீ எதிர்க்க எதிர்க்க இஸ்லாம் வளரும். இன்று மறைந்த தோட்டத்திலே உன்னுடைய ஆடையை அணிந்து கொண்டு இஸ்லாத்தோடு மறைத்திருக்கின்றவர்கள் வெளியே வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. நாங்கள் நம்புகிறோம் எங்களை பற்றி கொதித்துக் கொண்டு பேசுகின்ற, கையை காட்டி பேசுகின்றவர் நாளை அல்லாஹு அக்பர் என்று சொல்லி வரப்போகிறார். அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கி இருந்தால் நிச்சயம் நாங்கள் அதற்காகத்தான் அழைக்கிறோம். இது முதலாவது விஷயம், பொறுமை, விட்டுக் கொடுப்பு, புரிந்துணர்வு, மன்னிப்பு, மன்னிப்பு. நபி அவங்களோட சாச்சா ஹம்சாவை சப்பி துப்பிய ஹிந்தாவை நபி அவர்கள் மன்னிக்கவில்லையா? பாராம் கல்லை தூக்கி போட்ட வஹ்ஷியை நபி அவர்கள் மன்னிக்கவில்லையா? கட்டாயம் கொன்றே விடுங்கள், இவர்களை விட்டு விட வேண்டாம், அழித்து விடுங்கள் என்று சொன்னவர்கள் தான் இக்ரிமா. காபாவுடைய திரையை பிடிச்சு தொங்கிக் கொண்டிருந்தாலும் கொலை செய்யுங்க சொல்லப்பட்டவங்க, காபாவுடைய திரையை பிடிச்சு தொங்கிக் கொண்டிருந்தாலும் உங்களை கொலை செஞ்சிருங்க சொன்னவர் தான் சஃபான் பின் உமையா. இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யார் அவர்? இஸ்லாத்தை எதிர்த்தவர் இல்லையா? அப்துர்ரஹ்மான் பின் அபூபக்கர், அபூபக்கர் அல்லாஹ்வுடைய மகன், யாரு? பத்ருக்கத்துல நபியை கொல்றதுக்கு வாழறதுக்கு வந்தவர், நபியை பாதுகாக்கின்றவர்களாக மாறுகிறார். எனவே இன்று இஸ்லாத்தை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் கொதிக்க தேவல்ல. அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கி இருந்தால் ஹிதாயத்தை கொடுப்பான் அல்லது எங்களுக்கு வழிகாட்டுவான். இரண்டாவது, எங்கள் தரப்பிலே இருக்கின்ற இந்த கோடாரி காம்புகளை சமூகம் ஓரம் கட்ட வேண்டும். இவர்கள் இஸ்லாத்துக்கு உகந்தவர்கள் அல்ல, இஸ்லாத்தின் எதிரிகள் என்பதை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்ட வேண்டும். ஹலால தூக்கி வீசின்னு சொல்றவர், இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறவர், அவங்களோடு சேர்ந்து கொண்டு இதெல்லாம் இல்லாமக்கத்தான் வேணும், என்னத்துக்கு ஹிஜாப், என்னத்துக்கு ஃபர்தா, அவன் பொண்டாட்டி திறந்துட்டு போறேண்டா, அதுக்காண்டி முழு சமூகத்துடைய ஃபர்தாவையும் கலெக்டர் அளிக்கின்றவர்கள். நாளைக்கு பள்ளிய உடையின்னு சொன்ன ஒரு கட்டத்துல சொன்னாங்க, பாங்கு சத்தம் கேட்காட்டியும் பள்ளிக்கு வருவாங்க தான், என்னத்துக்கு பாங்க சத்தமா சொல்லுவோம், எங்கட சமூகத்தில் நிற்கிறாங்க அப்படியான வாங்க சத்தமா சொல்லணும் தேவையில்லை. பள்ளிக்கு தயவுக்கு வருவாங்க தானே, நாங்க இல்லாமாக்குவோமே. இப்படி பேசுகின்ற கைவரதிகளை முஸ்லிம் சமூகம் அடையாளம் கண்டு ஓரம் கட்ட வேண்டும். அவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் ஆக்க வேண்டும். அடுத்தது இந்த சிச்சுவேஷன்ல சில முக்கியமான சப்ஜெக்ட ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், ஆண்களும் பெண்களும். ஒன்று, பெண்கள் தனியாக வெளியே போறத 100% இல்லாமல் ஆய்கொள்ள வேண்டும். விபரீதம் நடந்ததன் பின்னால் இதுதான் தீர்வு. விபரீதம் நடந்ததென்றால் அழுது புலம்பி சத்தம் போட்டும் வாழெடுத்து கத்தியடுவேல. உங்களோட குமரப்புள்ள, உங்களோட சின்ன புள்ள, உங்களோட மகள் தட்டத்தனியே ரோட்ல போறான், தட்டத்தனியே பஸ்ல போறான், திருவிழா தனியே ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, போறவார வழி நினைச்ச மாதிரி கிளாஸுக்கு அனுப்புறீங்க. இந்த நிகழ்ச்சி தடுக்கப்பட வேண்டும். ஆண்கள் துணையோடு பெண்கள் வெளியே போகின்ற நிலைமையை உருவாக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு தேவை இந்த கட்டத்தில். இது சும்மல்ல, பஸ்ல கால் முறிப்பட்டாலும் பிரச்சனைக்கு வார கட்டம். சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ப தகுந்த ஒரு செய்தி. ஒரு இடத்துக்கு பெரும்பான்மை சமூகத்தில் மத தலைவர் ஒருவர் வருகிறார், 4,800 ரூபாய்க்கு சாமான் வாங்குறார் கடையில். வாங்கிட்டு சல்லி கொடுத்தேன்னு சொல்றாரு கெஷியர். சொல்றாரு சல்லி தரலன்னு, பிரச்சனை வரப்போகுது. முதலாளி வாரார், என்னப்பா பிரச்சனை? இல்ல சல்லி தரல, தர தந்தன்னு சொல்றாரு. சரி தந்தாய்க்கும் அனுப்புங்க. வெளியில பார்த்தால் பொல்லோடும் தனியோடும் ஒரு கூட்டம் இருக்கிறது. பிரச்சனை பற்றினால் பிரச்சனை பற்றிருக்கும். எனவே நிதானமாக இருப்போம், பிரச்சனைகள் வராமல் பாதுகாத்துக் கொள்வோம். நாங்க விட்டு கொடுத்து நடப்போம், நாங்க புரிந்துணர்வோம் நடப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மீன்கள் எந்த ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்க மாட்டார்கள், ஆரம்பிக்க மாட்டார்கள். நாங்கள் சமாதானம் செய்ய வந்தவர்கள், சாந்தி சொல்ல வந்தவர்கள், நீதி சொல்ல வந்தவர்கள், நன்மை சொல்ல வந்தவர்கள். எனவே நாங்கள் போராட்டத்துக்கு முன்னே போபவர்கள் அல்ல. எனவே புரிந்துணர்வோடு மன்னிச்சது சில்மன் கத்தாக் ஒன்ன ஓரம் கட்டுறா, நீ சேர்த்திக்கோ. நபி சொன்னார்களே, உனக்கு அநியாயம் செஞ்சானா அவனுக்காக அல்லாஹ்விடத்திலே நீ மன்னிக்க சொல்லி துஆ செய். இது மூமினுக்கு தரப்பட்டிருக்கின்ற பண்பு. அடுத்ததாக சிறுபிள்ளைகள், மிக முக்கியமாக சிறுபிள்ளைகளை வெளியே அனுப்புவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக கிளாஸஸுக்கு போற பிள்ளைகளை கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு வாங்க. வதந்திகளை முழுமையாக நிறுத்திக் கொள்ளுங்கள். கேட்கிற செய்தி எல்லாம் சொல்றது, அப்படியா இப்படியா அதுவா இதுவா. கேட்கின்ற செய்திகள் அனைத்தையும் சொல்லுகின்ற அந்த நிலைமையை நிறுத்துங்கள். அதுபோன்று ஆராயாது ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் சொல்லாதீர்கள். எனக்கு யாரோ சொன்னார்க்காக வேண்டி தகவல் சொல்ல போவானா? அடுத்தது மிக முக்கியமான ஒரு செய்தி, ஹலால். ஹலால் மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சுக்கிறான். நீங்க ஹலால் மெசேஜ் அனுப்புறாக்கள் அல்ல, அதுக்கு ஒரு நிறுவனம் இருக்குது. சான்றிதழ் கொடுத்துக்கா இல்லையா, அதை சொல்றதுக்கு ஒரு நிறுவனம் இருக்குது. அவங்க சொல்லிக் கொள்வாங்க, அவங்க மெசேஜ் அனுப்புவாங்க, நீங்க மெசேஜ் அனுப்புவா. இந்த பொருளுக்கு ஹலால், இந்த பொருளுக்கு ஹராம், இந்த கம்பெனியில எடுக்காத, இந்த கம்பெனியில எடு. நீங்க சொல்ல போவானா? அது உங்களுக்கு தேவையில்ல, அதுக்கு ஆள் இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க. எஸ்எம்எஸ் இமெயில் அனுப்புகின்ற போது மரியாதையாக அனுப்புங்கள். அதாவது சில தகவல்களை நாங்க இன்டர்நெட்ல சொல்ல போறோம், பெரும்பான்மை சமூகத்தோடு சகோதர பாசத்தோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போறோம். இதை முறையாக சொல்லுங்கள், மரியாதை சொல்லுங்கள். புரிந்து கொள்கின்ற மாதிரி சொல்லுங்கள். கோபப்படாதது போன்று சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஹலால் தொடர்பாக உங்களுக்கு டவுட் இருந்தா ஜமியத் உலமாவுடைய நோட் 11-7425-225 என்ற அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வழங்கிக் கொள்ளுங்க. நீங்க கண்டகிண்டமாய் பேசாதீங்க. நீங்க போதும் வாரணங்கள் ஏதாவது ஆபத்து முன்பின் கலைக்கிறாங்க பிரச்சனை வரப்போகுது. உடனடியாக இந்த நாட்டிலே பாதுகாப்புக்காக ஒரு மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய இலக்கம் தரப்பட்டிருக்கிறது. நோட் 11-31-8290 நோட் 11-24-23-944 இந்த இலக்கம் நாடனாவியரியில் என்ன பிரச்சனை வந்தாலும் உடனடியாக அவர்களோடு தொடர்பு தொடர்புபடுத்திருங்க. பிரச்சனை பட்டுக் கொள்ளாதீங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற போலீஸ் நிலையம் பிரதேசபை அரச அதாவது அரசோடு தொடர்பட்ட அரசியல்வாதிகள் இவர்களோடு கண்ட வச்சுக்கோங்க, தொடர்பு வச்சுக்கோங்க, ஏதாவது அறிவிங்க. இது நாடளாவிய ரீதியிலான ஒரு அமைப்பு. அதிகமாக இஸ்திகஃபாரி மக்கள் மீளுங்கள். பெண்களை பெண்களாக, ஆண்களை ஆண்களாக வாழ வையுங்கள். நபியுடைய சுன்னாக்களை முழுமையாக எடுக்க வையுங்கள். அதிகமாக தௌபாவின் பக்கம் மீளுங்கள். நீங்க அல்லாவின் பக்கம் இஸ்திகஃபார் செய்யுங்க. அல்லாஹு தஆலா உங்களோட சகல பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார். எந்த அளவுக்குன்னா மலட்டு பொம்பளைக்கு புள்ளையும் கொடுப்பேன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீங்க இஸ்திகஃபார் செய்யுங்க, மலடியாக இருக்கின்ற பெண்ணுக்கு நாங்க புள்ளையும் கொடுப்போம். குர்ஆன் சொல்லுது இஸ்திகஃபாரின் மூலமாக. இஸ்திகஃபாரை அதிகப்படுத்துங்கள். தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படுகின்ற துஆ எந்த துறையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தொழுகைக்கு பின்னால் இதுக்காக துஆ செய்யுங்க. பெண்களையும் நோன்பு முடிக்க வைங்க. அல்லாஹ்விடத்தில் அல்லது அன்றாடி தாழ்ச்சியில் கேட்கின்ற பண்பை பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். பெரும்பான்மை சமூகம் எங்களோடு பிரச்சனை பட்டுக் கொண்டிருக்கிறதுக்காக எல்லா பான்மை சகோதரர்களோடும் முரண்பட்டுக் கொள்ள வேண்டாம். இப்படி பிரச்சனை படுறவங்க 1000 மற்ற எல்லாரும் நல்லவர்கள். எனவே எல்லா பெரும்பான்மை சகோதரர்களோடும் முன்பிருந்ததை விடவும் இப்ப மிக அந்நியமாக பழகுங்க. குத்தி காட்டாதீங்க. ஓடாக்க பாருங்களேன், இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்க, நீங்க இப்படி செஞ்சுக்கிறீங்க அப்படி செஞ்சுக்கிறீங்க, குத்தி காட்டாதீங்க. அவர்களை ஆறுதல் படுத்துங்கள். நீங்களா அப்படி இல்லப்பா, நீங்களா நல்ல ஆட்கள், யாரோ பின்னால் இது பெக் பண்றாங்க ஒத்தர் ரெண்டு பேர், இதை நாங்க அதுக்காண்டி உங்களோட சமூகத்தை நாங்க தவறா நினைக்கல. இப்படி அவர்களை நீங்கள் பெக் பண்ணுங்க. அவர்களுடைய மனதில் எங்களை பற்றிய கசப்பு வராதபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். தெய்வல பள்ளி பிரச்சனை டைம்ல ஒரு ஆள் சொல்றாரு, எத்தனை சகன் சாப்பாடு ஆக்குறீங்க, மணக்க மணக்க சாப்பாடு ஆக்குறீங்க, ஒரு சவன் சாப்பாடு எங்களுக்கு அனுப்பிப்பீங்க, என்னோட வீடுகளுக்கு அனுப்பிப்பீங்களா? புரிந்துணர்வோடு இருந்து கொள்ளுங்கள். பக்கத்து வீட்டாண்டிய உரிமையை உரிமையாக கொடுங்கள். அதுல குறிப்பாக இஹ்லாச மனசு கெடுங்க. பிரச்சனைக்காக கொடுக்கிறோம், அவங்களோடு சமாதானம் அப்போன்றதுக்காக கொடுக்கிறோம் இல்ல. அல்லாஹ் சொல்கிறான், நபி அவர்கள் சொன்னார்கள், மாட்டு மத சகோதரர்களோடு புரிந்துணர்வோடு நடந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அதனால நடந்து கொள்ளுங்க, இஹ்லாஸோடு நடந்து கொள்ளுங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், விட்டுக் கொடுங்கள், மன்னியுங்கள், வாழ்க்கையாலும் வார்த்தையாலும் சொல்லி காட்டினார்கள். எனவே நபியுடைய சுன்னாவை பின்பற்றுகின்ற நோக்கத்தோடு புரிந்துணர்வோடு நடந்து கொள்ளுங்கள், மன்னியுங்கள், மதியுங்கள், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்துக் கொள்ளுங்கள். ஆடம்பரத்தை எங்கட ஆட்கள் எப்படி அவங்க சொன்ன ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு தான் எங்கட நாடு. ஆனா உங்களோட ஆட்கள் எல்லாரும் 100% போல பெரும்பான்மையானவர்கள் பெரும் வாகனத்தில் போகிறார்கள், மாடி வீடு கட்டி இருக்கிறார்கள். ஏன் காரணம் உண்டா? முஸ்லீம்கள்ல 90% ஏழைங்க, நடுத்தரமானவங்க 95% சாதாரணம். ஒரு 5% தான் பணக்காரர்கள். அவர்கள் காட்டுகின்ற ஆடம்பரம், அவர்களுடைய வீடு, அவர்களுடைய மாளிகை, அவர்கள் புலங்குகின்றவர்கள், அவங்களோட பங்கன் இருந்தாலும் அவங்களோட பெரியாக்கள் எல்லாரையும் கூப்பிடுது. இவங்க பார்த்துட்டு போறோம், இவ்வளவு பெரிய பங்களாவா, வாகனம் எடுக்கிறாங்க 1 கோடி, 90 லட்சம் லீசிங்ல, 10 லட்சம் தான் இவர சல்லி. ஆனா ஒரு கோரின மகன் ஓடுது, பார்க்கக்கூட பொறாமை வருது. மனுஷன் பொறாமையோட படைக்கப்பட்டிருக்கிறான். முஸ்லீம்கள்ட்டே பொறாமைக்குதுன்னு அவங்கள்ட்ட வராமே இருக்கும். இவ்வளவு தூய்மைப்படுத்தப்பட்ட குரானால ஒழுங்குபடுத்தப்பட்ட எங்கட சமூகத்துக்குள்ளே பொறாமையும் ஏமாற்றும் மோசடியும் களவும் கொலையும் இருக்கின்ற போது அவங்க வராம இருக்குமா? எனவே இவைகளை தவிர்ந்து கொள்ளுங்கள். உதாரணமா கொழும்புக்கு சொல்றேன்டா, அவர்களுக்கு வெறுப்பு வருகின்ற செயல்களை எப்படியாவது நிறுத்த பாருங்க. பஸ்ல வரக்கோ ரோட்ல விளையாடுறோம், எத்தனை பேர் ஏசிட்டு போறோம். ஒரு சண்டை வந்தது பாருங்க, இந்த ரோட்ல நான் இருக்கிற தெருவில் நான் அடிக்கடி காடுறேன், பெரும்பான்மை சமூகம் எல்லாம் பாக்குறாங்க. நாங்க பேசுற வார்த்தையும் நாட்டின் கேவலமான ஒரு சமூகம் இவர்கள் தான் என்று எங்களை அடையாளம் காட்டுறமாய் நான் நடந்து கொண்டோம். இப்படியான செயல்களை தவிர்த்து கொள்ளுங்கள். எனவே இது போன்று ஏராளமான தீர்வுகள் இருக்கிறது. நாங்க அந்த தீர்வுகளை நடைமுறைப்படுத்த முடியும் என்று யோசித்தால் நடைமுறைப்படுத்த முடியும். இது யார பா கேட்க போறான், என்னடா கேட்க போறானா? இப்படி யோசிக்காமல் கேட்பார்கள், சொல்லுவோம், ஏண்ட வீட்டுக்குள்ள செஞ்சு காட்டுவோம், நான் நடைமுறைப்படுத்தி காட்டுறேன் என்று ஒவ்வொருத்தரும் எடுங்க. ஒருவர் ஒருவராகத்தான் பலராக ஆகிறார்கள், பலர் பலராகத்தான் சமூகமாக ஆகிறது. இப்படியே சமூகம் மாறும். எனவே அல்லாஹு தஆலா இந்த சந்தர்ப்பத்திலே கேட்ட விஷயங்களை நாங்கள் மனதுக்கு எடுத்து இவைகளை வாழ்க்கையாக எடுக்கின்ற பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தி யுஆஃபி நிஅமஹு வயுகாஃபி மஸீதா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதி வஅலா ஆலி சையிதினா முஹம்மத். அல்லாஹும்ம யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா கஃபூரு யா கஃபார், يا رحيم يا ستار، يا مالك يوم الدين، يا أول الأولين ويا آخر الآخرين، ويا ذا القوة المتين، ويا راحم المساكين، ويا أرحم الراحمين. اللهم أنت السلام ومنك السلام، وتباركت يا ذا الجلال والإكرام. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت. اللهم لا ينفع ذا الجد منك الجد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم انصر الاسلام والمسلمين، واذل الشرك والكفرة والمشركين، ودمر اعداء الدين. اللهم احفل الاسلام والمسلمين، اللهم انصر الاسلام والمسلمين، اللهم احفل اموالنا واولادنا وشبابنا ونساءنا واطفالنا ومساجدنا ومدارستنا يا ارحم الراحمين. நாங்கள் உன்னுடைய அடிமை செய்யா, உனக்காக சுஜூது செய்கின்றவர்கள், கலிமாவை தொண்டவர்கள் யா, நீ எங்களை பொருந்திக்கோயா, பெரும்பான்மை சமூகத்தோடு வருவியா, எங்களை மார்க்கமினியா, நம்முடைய சுன்னாத்தை கேவலப்படுத்தப்படுவியா, உன்னுடைய குர்ஆன் இனங்கள் இழிவுபடுத்தப்படுது யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ பொறுமையை கடைபிடிக்குமாறு கட்டளையிட்டதனால் பொறுமையாக இருக்கிறோம் யா அல்லாஹ். நீ எங்களுக்கு யா அல்லாஹ் வழிகாட்டியா, நீயே தீர்வை தந்திரியா அல்லாஹ். யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக பேசுகிறார்கள், இவர்கள் வெறும் கல்லையும் மண்ணையும் வணங்குகின்றவர்கள் யா அல்லாஹ். உன்னை பொய்ப்பித்தவர்கள் யா அல்லாஹ், உனக்கு ஏசியவர்கள் யா அல்லாஹ், உன்னை கேவலமான ரூபத்தில் வரைந்த கொடியவர்கள் யா அல்லாஹ். நீ இவர்களுக்கு ஹிதாயத் நசீபாக்கி யா அல்லாஹ். ஹிதாயத் இல்லாண்டா யா அல்லாஹ், எங்கட கண் முன்னாலே யா அல்லாஹ் அவர்களுக்குரிய முடிவை நீ கட்டிடு யா அல்லாஹ். முஸ்லிம் சமூகத்தை பாதுகாத்திடு அல்லாஹ், முஸ்லிம் சமூகத்தை பாதுகாத்திடு யா அல்லாஹ், கேவலப்படுத்திடு யா அல்லாஹ், எங்கட பெண்களை பாதுகாத்திடு யா அல்லாஹ், எங்கட குழந்தைகளை பாதுகாத்திடு யா அல்லாஹ், எங்கட தாய்மார்களை பாதுகாத்திடு யா அல்லாஹ், எங்கட பள்ளி வாயில்களை பாதுகாத்திரியா, எங்க மதரசாக்களை பாதுகாத்திரியா, உன்னை சுஜூது செய்யக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் பாதுகாத்திரியா, உன்னுடைய கலாம் குர்ஆன் எத்தனை இடத்தில் தூக்கி எரியப்பட்டிருக்கிறியா, எரிக்கப்பட்டிருக்கிறியா, நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம்யா, எட உள்ளங்கள் பொறுக்கவில்லையா, நாங்கள் உனக்கு கண்ணியம் செலுத்துகின்றவர்கள் யா, உன்னுடைய குர்ஆனை மறுக்கிறவர்கள் யா, உன்னுடைய நபியை கண்ணியமாக பார்க்கிறவர்கள் யா, நபியை கேவலப்படுத்துவதை பொறுக்க மாட்டோம் யா, குர்ஆன் கேவலப்படுத்தப்படுவதை பொறுக்க மாட்டோம் யா, ரப்பாகிய நீ இழிவுபடுத்தப்படுவதை பொறுக்க மாட்டோம் யா, இந்த கேவலமான இந்த சிலை விலகியலுக்கு முன்னாலே எங்களை கேவலப்படுத்தினாலேயா என மார்க்கத்தை கேவலப்படுத்தினாலேயா சாத்த கேவலப்படுத்தினாலேயா நீ பாதுகாத்திரியாத்தான் உதவி தேவை என்னென்றால் என்னிடத்தில் கேள் என்று நீ சொல்கிறாயா நாங்க கேட்கிறோம் கைவிட்டுடாதயா வைதாசில் உன்னிடத்தில் கேட்குமாறு சொல்லுகிறாயா நாங்கள் கேட்கிறோம் யாழ்லா நீ எங்களை கைவிடாதயா கைவிடாதயா நீ பாதுகாக்கக்கூடியா நீ மன்னிக்கக்கூடியா நீ ரஹ்மான் ரஹீம் யாழ்லா நீ கபூர் கப்பாத்யா நீ ரஹீம் சத்தார் யாழ்லா உன்னுடைய அஸ்மாக்களை வைத்து கேட்கிறார் உன்னுடைய தாசி பாத்தை வைத்து கேட்கிறோம் நாங்கள் செய்கின்ற பாவத்தால் எங்களுடைய மார்க்கத்தை கேவலப்படுத்தாதயா நாங்கள் செய்கின்ற அநியாயத்தால் நாங்கள் செய்கின்ற அநியாயங்களால் இஸ்லாத்தை கேவலப்படுத்தாதயா இஸ்லாம் கண்ணியமானதையாத்தா தீன் கண்ணியமாத்தியாத்தா உன்னுடைய மார்க்க கண்ணியமாத்தியாத்தா இந்த மார்க்கத்தை விளங்க வச்சிருக்கலாம் இந்த மார்க்கத்தின் யதார்த்தத்தை புரிய வச்சிருக்கலாம் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை எதிர்க்கிறார்களோ யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை கேவலமாக பேசுகிறார்களோ அவர்களுக்கு இந்த மார்க்கத்தின் யதார்த்தத்தை புரிய வச்சிருக்கலாம் அதுல துமருக்கு புரிய வைத்தது போல அதுல காலிப்பின் வலையனுக்கு புரிய வைத்தது போல அதுல தபு சுப்யானுக்கு புரிய வைத்தது போல அதுல உமர்பின் ஹத்தாவுக்கு புரிய வைத்தது போல அதுல திக்ரிமத்தின் அபு ஜஹலுக்கு புரிய வைத்தது போல இந்த இஸ்லாத்தை புரிய வச்சிருக்கலாம் யாரால் இஸ்லாம் கேவலப்படுத்தப்படுதோ அவர்களால் இந்த இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தியாத்தாம் யாரெல்லாம் இஸ்லாத்தை கேவலமாக பேசுகிறார்களோ அந்த நாவுகளால் இஸ்லாத்தை கண்ணியமாக பேச வச்சிருக்கலாம் இந்த பிரச்சனைக்காக யாரெல்லாம் முகம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கலாம் நன்மையை கொடுத்திருக்கலாம் தெளிவான அறிவை கொடுத்திருக்கலாம் எந்த இடத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறைமையை கற்றுக் கொடுத்திருக்கலாம் உன்னுடைய நபி இப்படியான கட்டத்தில் எந்த முறையில் நடந்து கொண்டார்களோ அந்த சுன்னாவை காட்டி கொடுத்திருக்கலாம் நிதானத்தை கொடுத்திருக்கலாம் நிதானத்தை கொடுத்திருக்கலாம் புரிந்துணர்வை கற்றுக் கொடுத்திருக்கலாம் அப்பாவியான பெரும்பான்மையின் பொதுமக்களுக்கு யாழ்லாம் எங்களை பற்றி தப்பிப்பிராயத்தை கொடுத்திடாதையாழ்லாம் அவர்களுடைய உள்ளங்கள் தூய்மையாக ஆக்கிறியாழ்லாம் அவர்களுடைய உள்ளங்களில் முஸ்லீம்களை பற்றிய நல்ல எண்ணத்தை போற்றியாழ்லாம் இரக்கமான பாசமான எண்ணத்தை போற்றியாழ்லாம் முஸ்லீம்கள் நல்லவர்கள் என்ற தூய்மையை போற்றியாழ்லாம் யாழ்லா எங்களுடைய வியாபார ஸ்தலங்களை பாதுகாத்திரியாழ்லாம் இதற்கு வேட்டை வைக்க வேண்டும் என நினைக்கிறார்கள்யாழ்லாம் நீ மக்ருல்லா வல்லாஹு கைருல் மாக்கிரீன் உன்னுடைய சதி உன்னுடைய திட்டம் அவர்களுடைய திட்டத்தை விடவும் நிகழ்த்தது யாழ்லா உன்னுடைய திட்டத்தை கொண்டு அவர்களுடைய திட்டங்களை தவிடு புரியாக்கிறியாழ்லாம் அவர்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ ஒத்துழைத்தார்களோ அவர்களையாழ்லா நீயே பார்த்திருக்கலாம் நீயே பார்த்திருக்கலாம் அவர்களுக்குரிய முடிவை நீயே ஏற்பாடு செய்திருக்கலாம் நீ இறக்க முடியவடியாழ்லா கருணையுள்ளவன் யாழ்லா உன்னை கல்மாவை சொல்லி நம்ப இருக்கின்றே நீ கைவிட மாட்டாய் என்று நிச்சயமாக நம்பி இருக்கிறோம் யாழ்லா நிச்சயமாக நம்பி இருக்கிறோம் யாழ்லா நீ எங்களை காப்பாற்றியாழ்லா நீ எங்களை காப்பாற்றியாழ்லா நீ எங்களை காப்பாற்றியாழ்லா நீ எங்களுடைய காப்பாற்றியாழ்லா நீ எங்களை புரிந்துக்கொள்ளாழ்லா நீ எங்களுடைய வாக்களை ஏற்றுக்கொள்ளாழ்லா தாய் தந்தையர்கள் சகோதர சகோதரிகள் குடும்பங்கள் பிள்ளை குட்டிகள் மனைவி மக்கள் அனைவரையும் புரிந்துக்கொள்ளாழ்லா இந்த பள்ளி வாயிலை புரிந்துக்கொள்ளாழ்லா பள்ளி வாயிலில் கடமையாற்றுகின்றவர்களை புரிந்துக்கொள்ளாழ்லா நிர்வாகத்தை புரிந்துக்கொள்ளாழ்லா இந்த பள்ளியை சார்ந்த ஊர் மக்களை புரிந்துக்கொள்ளாழ்லா அனைவருக்கும் சுவர்க்கத்துடைய வாழ்க்கையை சுவர்க்கத்தின் நறுமணத்தை சுவைக்கின்ற பாக்கியத்தை கொடுத்துள்ளார்